بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد، الله الصمد، لم يلد ولم يولد، ولم يكن له كفؤا أحد.
الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، ولقد كرمنا بني آدم. أنباند சகோதரர்களே, இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவில் விளங்கிக் கொண்டு எமது வாழ்க்கையை குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல உயரிய நோக்கத்துடன் இந்த இடத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் மார்க்கத்தில் விளக்கத்தை தெளிவை தந்து அவற்றை பின்பற்றக்கூடிய நல்ல வாய்ப்பை தந்தருள்வானாக என்கின்ற பிரார்த்தனையுடன் விடயத்துக்கு வருகின்றேன். அல்லாஹு தஆலா மனிதனை இந்த உலகத்தில் ஒரு சிறந்த படைப்பாக படைத்திருக்கிறார். அந்த மனிதனுடைய நோக்கமும் ஒரு உயரிய நோக்கத்தை மையமாக வைத்துதான் படைக்கப்பட்டிருக்கிறார். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய பார்க்க முடியாத எத்தனையோ படைப்புகளை படைத்துவிட்டு, அவை ஒவ்வொன்றுக்கும் ஒரு நோக்கத்தை வைத்துவிட்டு, மனிதனை பொறுத்தவரையில் ஒரு சிறந்த படைப்பாக அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான். அவனை கண்ணியப்படுத்தியும் இருக்கிறான். மனிதனை அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்தியது போன்று உலகத்தில் வேற எந்த படைப்புக்கும் அல்லாஹு தஆலா அந்த கண்ணியத்தை கொடுத்தது கிடையாது. அப்படிப்பட்ட சிறப்புகளை கொண்ட இந்த மனிதனை பொறுத்தவரையில் அல் குர்ஆன் சற்று வித்தியாசமாக அணுகின்றது. மனிதனை அல் குர்ஆன் கண்ணியப்படுத்தியது போன்று உலகத்தில் வேற எந்த ஒரு நூலும் கண்ணியப்படுத்தவில்லை. அந்த அளவுக்கு உயர் மட்டத்தில் சென்று அல் குர்ஆனானது மனிதனை கண்ணியப்படுத்தி இருக்கிறது. கண்ணியம் என்று சொன்னால் அந்த அளவுக்கு ஈடு நிகரற்ற கண்ணியம். எனவே அல் குர்ஆன் எந்த வகையில் மனிதனை கண்ணியப்படுத்தி இருக்கிறது, அந்த கண்ணியத்தை மனிதன் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை அடிப்படையாக வைத்து, அல் குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த வசனங்களை மையமாக வைத்து இன்றைய அமர்வை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்திலே ஆக்கிக் கொள்வோம். பொதுவாக மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த கண்ணியத்தை பொறுத்தவரையில் மூன்று பிரிவுகளாக நாங்கள் பிரிக்கலாம். முதலாவது, அல்லாஹு தஆலா மனிதனை கண்ணியப்படுத்திய முறை, இது முதலாவது வகை. இரண்டாவது, மனிதன் தன்னை எவ்வாறு கண்ணியப்படுத்த வேண்டும், ஒவ்வொருவனும் தன்னை தனது ஆத்மாவை எவ்வாறு கண்ணியப்படுத்த வேண்டும் என்பது இரண்டாவது வகை. மூன்றாவது வகை, ஒரு மனிதன் மற்ற பிற மனித சகோதரனை எவ்வாறு கண்ணியப்படுத்துவது. இந்த மூன்று பிரிவுகளை உள்ளடக்கியதாக இன்றைய அமர்வை நாங்கள் பார்ப்போம். இந்த மூன்று பிரிவுகளையும் எவ்வாறு அல் குர்ஆன் அணுகுகின்றது என்பதனையும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்திலே அலசி பார்க்க இருக்கிறோம். நிறைய படிப்பினைகள் இதிலே பெற வேண்டி இருக்கிறது. அல் குர்ஆன் இந்த அளவுக்கெல்லாம் வந்து சிறப்பித்து மனிதனை கூறுகின்றதா அணுகுகின்றதா என்பதனை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்று தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இதில் முதலாவது வகையை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா மனிதனை எந்த வகையில் எல்லாம் கண்ணியப்படுத்தி இருக்கிறார் என்பதனை அல் குர்ஆனை நாங்கள் பார்க்கும் பொழுது, அல் குர்ஆனை புரட்டி பார்த்தால் சுபஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா மனிதனை நாம் வர்ணிக்க முடியாத அளவுக்கு கண்ணியப்படுத்தி இருக்கிறார். அல்லாஹு தஆலா மனிதனுக்கு செய்த ஆகப்பெரிய அருள், அவன் வழங்கிய கொடுத்த அந்த கண்ணியம் எதுவென்று சொன்னால், அந்த மனிதனை படைக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா தனது இரண்டு கரங்களை கொண்டு படைத்ததாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். வேற எந்த படைப்பினத்தையும் படைக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா தனது கரத்தினை கொண்டு படைத்ததாக சொல்லவில்லை. மாறாக மனிதனை மட்டும் படைத்துவிட்டு தனது இரு கரங்களையும் கொண்டு படைத்ததாக அல்லாஹு தஆலா சொல்லுகிறார் என்று சொன்னால், அந்த மனிதனுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கக்கூடிய கண்ணியம் அந்தஸ்து எப்படிப்பட்டது என்பதனை நாங்கள் இந்த ஒரே குர்ஆன் வசனத்தின் மூலமாக நாங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே 38வது அத்தியாயம் 71வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற பொழுது, இத் கால ரப்புக லில் மலாயிக்கத்தி இன்னி காலிகுன் பஷரன் மின் தீன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அதாவது இது கால ரப்புகளில் மலாய்க்கா, அல்லாஹு தஆலா மலாய்க்காமார்களாகிய அந்த வானவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகிறான், இன்னி ஹாலிக்குன் பஷரன் மின் தீன், களிமண்ணிலிருந்து மனிதனை படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். படைக்க போகின்றேன் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லிவிட்டு அந்த மனிதனை எப்படியெல்லாம் படைத்தோம் என்று அல்லாஹு தஆலா வர்ணித்துவிட்டு கடைசியிலே சொல்லுகின்ற பொழுது, காலயா இப்லீஸ், அல்லாஹு தஆலா எல்லோரையும் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சிரம் தாழ்த்து சொல்கிறார். மலாய்க்காமார்கள் எல்லோருமே வந்து சிரம் பண்ணுகிறார்கள், யாரை தவிர, இப்லீஸை தவிர. அப்பொழுது அல்லாஹு தஆலா இப்லீஸை பார்த்து சொல்லுகிறான், யா இப்லீஸ், இப்லீஸே, மா மனஅக அன் தஸ்ஜுத லிமா கலக்து பியதை, எனது இரண்டு கரங்களினால் படைத்த அந்த ஒன்றுக்கு உன்னை சுஜூது செய்யாமல் தடுத்தது என்ன என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே கேட்கின்ற பொழுது, இரண்டு கரங்களினால் அந்த மனிதனை அல்லாஹு தஆலா படைத்ததாக சொல்லுகிறார். எனவே மனிதனுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கின்ற அந்தஸ்தானது, கண்ணியமானது, அந்த மேன்மை பொருந்திய இடமானது மிகவுமே மகத்துவமிக்கது என்பதனை இந்த வசனம் எமக்கு எடுத்து காட்டுகின்றது. இப்படி அல்லாஹு தஆலா அந்த கண்ணியத்தை அடிப்படையாக வைத்து கண்ணியமுள்ளவனாக மனிதனை அல்லாஹு தஆலா படைத்துவிட்டு அவனை அலங்கோலமாக படைக்கவில்லை, மனிதர்கள் வெறுக்கக்கூடிய அளவுக்கு படைக்கவில்லை. இன்று உலகத்தை பார்க்கிறோம், உலகத்தில் எத்தனையோ படைப்புகள் இருக்கின்றது. அந்த படைப்புகளில் சில படைப்புகளை பார்த்தோம் என்று சொன்னால் நாங்கள் முகம் சுளிக்கிறோம், எமது முகத்தை திருப்பிக் கொண்டு செல்கிறோம். ஏன், பார்ப்பதற்கு அவலட்சணமான தோற்றம், கண்கொண்டு பார்க்க முடியாது, மனம் பிதட்டிக் கொண்டு வரக்கூடிய நிலைமையில் எல்லாம் சில படைப்புகள் இருக்கின்றது. ஆனால் அல்லாஹு தஆலா தனது கரம் கொண்டு படைத்த அந்த மனிதனை எப்படி படைத்திருக்கிறார் என்று சொன்னால், மிக அழகிய வடிவிலே அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான். அதனை அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்து தகாபுல்ல 3வது வசனத்தில் அல்லாஹு தஆலா எப்படி சொல்கிறார் என்று சொன்னால், வஸவ்வரக்கும் ஃபஅஹ்ஸன சுவரக்கும், அல்லாஹு தஆலா உங்களை படைத்தான், உங்களை உருவகப்படுத்தினான், எப்படிப்பட்ட உருவகம் என்று சொன்னால், ஃபஅஹ்ஸன சுவரக்கும், மிகவும் அழகிய முறையில் அல்லாஹு தஆலா உங்களை உங்கள் தோற்றத்தை ஆக்கி இருப்பதாக அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சூரத்து தீன் 4வது வசனத்தில் அல்லாஹு தஆலா குறிப்பிடும் போது, லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்ஸன தக்வீம், மனிதனை எப்படி படைத்தோம், மிகவும் சிறந்த அமைப்பில் அழகிய முறையில் படைத்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அப்ப இவையெல்லாம் அல்லாஹு தஆலா இவ்வாறு மனிதனை பற்றி வர்ணித்து வருவதற்கான காரணம் என்ன, அந்த மனிதனை அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்தி இருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லி வரும் முகமாக இவ்வொரு வர்ணனையாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிறார். இப்படி அழகாக படைக்கப்பட்ட மனிதன் வெறுமனே அழகை மட்டும் மையமாக வைத்து அல்லாஹு தஆலா விட்டுவிட்டான, மேலும் கண்ணியத்தை அந்த மனிதனுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். எப்படிப்பட்ட கண்ணியம், எப்படிப்பட்ட சிறப்பு, ஏனைய மிருகங்களுக்கு, ஏனைய பறவைகளுக்கு, ஏனைய படைப்பினங்களுக்கு இல்லாத ஒரு தனிச்சிறப்பு, எது, பேசும் திறன், பேசும் திறன். அவனுக்கு சிந்தனை ஆற்றல், நல்லவற்றை தீயவற்றை பகுத்து அறியும் திறன். இப்படி பல திறமைகளை அல்லாஹு தஆலா தனிச்சிறப்புகளை கொடுத்து அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்துகிறான். அதனை அல்லாஹு தஆலா சூரத்து ரஹ்மான்ல சொல்லுகின்ற பொழுது, அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன், அல்லம் அல் குர்ஆன், அல் குர்ஆனை அவனை என்ன செய்தான், கற்பித்துக் கொடுத்தான், வஹலகல் இன்சான், மனிதனை அவனை படைத்தான், அல்லம் அல் பயான், எதனை அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுத்தான், அந்த மனிதனுக்கு பேச்சை கற்றுக் கொடுத்தான், நல்லவை தீமையை பிரித்தறியக்கூடிய திறனை, பயானை, தெளிவை அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுத்தான். இதனை அல்லாஹு தஆலா சூரத்துர் ரஹ்மானிலே சொல்லி காட்டுகிறார். இப்படி அல்லாஹு தஆலா தனது கரம் கொண்டு படைத்து விட்டு, அப்படி படைக்கப்பட்ட மனிதனை அழகான மனிதனாக அல்லாஹு தஆலா படைத்து விட்டு, அது போதாமைக்கு அவனுக்கு தனி சிறப்புகளை, அவனுக்கு தெளிவாற்றலை கொடுத்து விட்டு அல்லாஹு தஆலா அவன் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் அவனுக்கு வசப்படுத்தி கொடுக்கிறான். இது அடுத்தபடியாக மனிதனுக்கு அல்லாஹு தஆலா செய்த மிக பெரும் கொடை அருள் என்று சொல்ல வேண்டும். இந்த வகையிலும் அல்லாஹு தஆலா மனிதனை கண்ணியப்படுத்தி இருக்கிறார். சூரத்துல் ஜாதியா 13வது வசனத்திலே அல்லாஹு தஆலா குறிப்பிடும் பொழுது, وَسَخَّرَ لَكُم مَّا فِي السَّمَاوَاتِ وَالْأَرْضِ جَمِيعًا إِنَّ فِي ذَلِكَ لَآيَاتٍ لِّقَوْمٍ يَتَفَكَّرُونَ. எவ்வளவு அழகாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், மனிதனுக்கு எல்லாவற்றையும் வசப்படுத்தி கொடுத்துவிட்டு அல்லாஹு தஆலா எப்படி குர்ஆனில் அதனை சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், وَسَخَّرَ لَكُم مَّا فِي السَّمَاوَاتِ وَمَا فِي الْأَرْضِ جَمِيعًا فِي அல்லாஹு தஆலா அவளமிருந்து வானத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும், பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தையும் மனிதர்களுக்காக என்ன செய்து கொடுக்கிறான், வசப்படுத்தி கொடுக்கிறான். அவ்வாறு கொடுத்து விட்டு அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் சொன்னால், இன்ன ஃபீ தாலிக லஆயாத்தின் லிகௌமின் யதஃபக்கரூன், சிந்திக்கக்கூடியவர்களுக்கு அதில் நிறைய அத்தாட்சிகள் இருப்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே இதுவும் எதனை காட்டுகின்றது, மனிதனை அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்தி இருக்கிறான். எந்த கோணத்தில் நோக்கினாலும் மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் வழங்கியிருக்கிறான் என்பதனை நாம் கூறக்கூடிய இந்த வசனங்கள் எடுத்துக்காட்டுகின்றது. நாம் ஆரம்பத்தில் சொன்னது என்ன, அல்லாஹு தஆலா எவ்வாறெல்லாம் கண்ணியப்படுத்தி இருக்கிறான். முதலாவதாக சொன்னோம், அவனது கரத்தை கொண்டு மனிதனை படைத்தார். அப்படி படைக்கின்ற நேரத்தில் அலங்கூலமாக படைத்தானா, இல்லை, அழகான முறையில் அழகிய தோற்றத்தில் அந்த மனிதனை அல்லாஹு தஆலா உருவாக்கினார். அவ்வாறு உருவாக்கிவிட்டு அவனுக்கு என்ன செய்தார், அவனுக்கு பேசும் திறன், தெளிவாக உணரும் திறனை அல்லாஹு தஆலா கொடுத்து சிறப்பித்தார். அவ்வாறு சிறப்பித்து விட்டு இந்த உலகத்தில் வாழ்வாதாரமாக அவனுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வானங்களில் இருக்கக்கூடிய அனைத்துமாக இருந்தாலும் சரி, பூமியில் இருக்கக்கூடிய அனைத்துமாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் அல்லாஹு தஆலா அவனுக்கு வசப்படுத்தி கொடுக்கிறார். இப்படி வசப்படுத்தி கொடுத்து விட்டு இந்த உலகத்திலே சிறந்த படைப்பாக மனிதன் மாற வேண்டும் என்று அல்லாஹு தஆலா அவனை ஆக்கிவிட்டு, அதன் பிறகு கூட அவன் அல்லாஹு தஆலா எம்மை வெறுமனே விட்டு விடவில்லை. இவை அனைத்துக்கும் மேலாக அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சத்தை செய்கிறான். என்ன தெரியுமா, அந்த மனிதர்கள் இந்த உலகத்திலே நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஷைத்தான் அவர்களை அழைத்துக் கொண்டு சென்றுவிடக் கூடாது. சைத்தானுடைய வீச்சிலே வலையிலே மனிதர்கள் சிக்கிவிடக் கூடாது. அவர்கள் நேரான பாதையிலே செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், காலத்துக்கு காலம் தூதர்களை அனுப்புகிறான். அதனை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே எப்படி சொல்கிறார் என்று சொன்னால், சூரத்து நஹல் 16வது அத்தியாயம் 36வது வசனத்திலே, வலக்கத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா, எல்லா சமூகத்தாருக்கும் எல்லா சமூகத்திலும் அல்லாஹு தஆலா யாரை அனுப்பினான், தூதர்களை அனுப்பினான். எதற்காக வேண்டி, அனிஅபுதுல்லாஹா, அல்லாஹு தஆலாவை வணங்கி வழிபடுவதற்காக வேண்டியும், வஜ்தனிபுத் தாகூத், அல்லாஹு தஆலா அல்லாதவர்கள் எல்லாம் எங்கே வணங்கப்படுகிறார்களோ அவையெல்லாம் ஒதுக்கிவிட்டு அல்லாஹு தஆலாவை மட்டுமே வணங்கி வழிபட வேண்டும் என்கின்ற அந்த உயரிய நோக்கத்தை மையமாக வைத்து அல்லாஹு தஆலா இந்த மனிதர்களுக்கு தனது தூதர்களை அனுப்பி, தனது போதகர்களை அந்த சமூகத்திலிருந்து தேர்வு செய்து நபிமார்களாக அவர்களை ஆக்கி அல்லாஹு தஆலா எமக்கு வழிகாட்டியிருக்கிறார். இதிலே கடைசியாக பெரும் அருட்கொடையாக உலக மாந்தருக்கெல்லாம் ஒரு உதாரண புருஷராக, ஒரு உத்தம சீடராக அனுப்பப்பட்டவர் தான் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, சூரத்துன் சப 34வது அத்தியாயம் 28வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வமா அர்சல்நாக இல்லா காஃபதன் லின்நாஸ், வமா அர்சல்நாக இல்லா காஃபதன் லின்நாசி பஷீரம் வ நதீரா, ஒட்டுமொத்த முழு மனித சமுதாயத்தினருக்கும் உம்மை அனுப்பினோம், இரண்டு விடயங்களை கொடுத்து அனுப்பினோம். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், பஷீரன் என்ன, பஷீரன் சொன்னால் என்ன, நன்மாராயம் கூறக்கூடியவராகவும், வனதீரா அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவராகவும் உம்மை அனுப்பினோம் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிறார். இப்படி மனிதனை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா எந்த வகையிலெல்லாம் அவனது கண்ணியத்தை கொடுத்து அவனை சிறப்பாக ஆக்க வேண்டுமோ அந்த வகையிலெல்லாம் ஒரு முழுமையான முறையில் அல்லாஹு தஆலா கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான், அவனுக்கு வழிகாட்டி இருக்கிறான், வாழ்வாதாரங்களை ஏற்படுத்தி இருக்கிறான், உலகத்திலே சிறந்த படைப்பாக அவனை ஆக்கியிருக்கிறான். ஆனால் மனிதன் தன்னை தாழ்த்தி கொண்டு போவதனை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி அழகாக இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட மனிதன், உயர்ந்த நோக்கத்திற்காக படைக்கப்பட்ட மனிதன், நல்ல சிந்தனை ஆற்றலோடு படைக்கப்பட்ட மனிதன், நல்ல பேச்சாற்றலோடு படைக்கப்பட்ட மனிதன், இந்த உலகத்திலே உதாரண புருஷர்களாக வாழ வேண்டிய மனிதன் தலைகீழாக மிருகங்களை விட மோசமாக மாறிக்கொண்டு போவதனை பார்க்கும். அதனை அல்லாஹு தஆலா இப்படியெல்லாம் மனிதனை கண்ணியப்படுத்தி இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அந்த மோசமான மனிதர்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற பொழுது எதற்கு ஒப்பாக சொல்லுகிறான்? இந்த கண்ணியத்தை மறந்து, அல்லாஹு தஆலா படைத்த நோக்கத்தை மறந்து, வழி தவழ்ந்து அவர்கள் வழிபுரண்டு செல்கின்ற பொழுது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக மாறுகிறார்கள் என்றால், மிருகங்களுக்கு ஒப்பானவர்களாக, கால்நடைகளை போன்றவர்களாக ஆகிறார்கள். சில சமயங்களில் நஊது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹு தஆலா இந்த இஸ்லாமிய சமூகத்தை பாதுகாக்க வேண்டும், பல்ஹும் அவன் மிருகங்களை விட மோசமான நிலைமைக்கு அவர்கள் போய்விடுகிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். எனவே இந்த நிலைமையை நாங்கள் கவனத்தில் கொண்டு, எமக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய அந்த சிறப்புகளை கவனத்தில் கொண்டு, எம்மை நாம் மென்மேலும் அந்த கண்ணியத்தின் பக்கம் அழைத்துக் கொண்டு செல்லக்கூடியவர்களாக மாற வேண்டுமே தவிர, நாங்கள் எமது கண்ணியத்தை இழந்து எமக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய அந்த சிறப்புகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு, அல்லாஹு தஆலா எமக்கு தங்கி இருக்கக்கூடிய அந்த நல்ல அந்தஸ்தை உதறி தள்ளிவிட்டு, அல்லாஹு தஆலா வைத்திருக்கக்கூடிய அந்த வரையறைகள், வரம்புகள், எல்லைகளை எல்லாம் தாண்டியவர்களாக நாங்கள் வாழ்கின்ற பொழுது, நாங்கள் மிருகங்களை விட மோசமாக இந்த உலகத்திலும் இழிவானவர்களாக, நஊது பில்லாஹி மின்ஹா, நாளை மறுமையிலும் இழிவானவர்களாக ஆக வேண்டிய நிலைமை இருக்கின்றது. எனவே தான் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு கோணத்திலும் எமக்கு அல் குர்ஆனை உணர்த்தி கொண்டே இருக்கிறார். அல் குர்ஆனை ஓதுகின்ற பொழுது எமது கண்ணியத்தை நாங்கள் மறந்தவர்களாக ஓதிவிடக் கூடாது. அதனால் பல சூராக்களில் அல்லாஹு தஆலா பல சந்தர்ப்பங்களில் குர்ஆன் வசனங்களை இறக்கின்ற பொழுது ஆங்காங்கே வித்தியாசமான கோணங்களில் கருத்துக்களை தரக்கூடியதாக அல்லாஹு தஆலா ஆக்கி எமக்கு அல்லாஹு தஆலா நல்கிய அந்த கண்ணியத்தை உணர்த்தி கொண்டிருக்கிறார். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை பல தூதர்களை அல்லாஹு தஆலா அனுப்பிவிட்டு அந்த மனிதனை இன்னும் அதிகமாக கண்ணியத்துக்குள்ளவனாக ஆக்குறான். எப்படி தெரியுமா? அவனது நேசம், அவனது அந்த லவ், அவனது அந்த காதல், அவனது பற்று, அதனை மனிதன் மீது அல்லாஹு தஆலா வைக்கிறான். மனிதனை அல்லாஹு தஆலா நேசிக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே குர்ஆனை வாழ்ந்து காட்டிவிட்டு சென்றார்கள். அப்படி வாழ்ந்து காட்டிவிட்டு சென்ற அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதன் மூலமாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதன் மூலமாக அல்லாஹு தஆலாவுடைய நேசத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னது யாரு? அல்லாஹு தஆலாவே அல் குர்ஆனில் சொல்கிறார், இன் குந்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்கும் அல்லாஹ். நீங்கள் அல்லாஹு தஆலாவை நேசிக்கின்றீர்கள் என்று சொன்னால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், அல்லாஹு தஆலா உங்களை நேசிப்பார். அப்ப அல்லாஹு தஆலா அவ்வாறு ஒரு பொது அடிப்படையிலே பொதுவாக அதனை சொல்லிவிட்டு பிறகு அல்லாஹு தஆலா அவனுடைய நேசத்தை யார் யார் மீதெல்லாம் வைக்கிறான், எப்படிப்பட்ட பண்புடையவர்களோடு தனது நேசத்தை அல்லாஹு தஆலா பின்னி பிணைத்துக் கொள்கிறார் என்பதனை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லுகிறார். உதாரணமாக இரண்டாவது அத்தியாயம் சூரத்துல் பக்ரா 195வது வசனத்திலே நீங்கள் பார்த்தீர்கள்னு சொன்னால் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்ஸினீன். பிறருக்கு உதவக்கூடிய அந்த முஹ்ஸின்களை பொறுத்தவரை அவர்களை அல்லாஹு தஆலா நேசிக்கிறார். அல்லாஹு தஆலாவின் நேசத்துக்கு உட்பட்டவர்கள் யாரு? பிறருக்கு உதவக்கூடியவர்கள், பிறருக்கு தயவு காட்டக்கூடியவர்கள். அவருடைய ஏழ்மை, அவருடைய வறுமை, அவருடைய தாழ்நிலையை கவனத்தில் கொண்டு செய்யப்படக்கூடியவர்கள் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ரா 195வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். சூரத்து ஆல் இம்ரான் 3வது அத்தியாயம் 76வது வசனத்திலே அல்லாஹு தஆலா இன்னொரு ஒரு குழுவினரை பற்றி சொல்லுகின்ற பொழுது, ஃபஇன்ன அல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், அல்லாஹு தஆலா யாரை நேசிக்கிறான்? தக்வா உள்ளவர்களை, இறையச்சம் உள்ளவர்களை நேசிப்பதாக அல்லாஹு தஆலா இந்த அத்தியாயத்திலே குறிப்பிடுகின்றான். அதே போன்று சூரத்துல் மாயிதா 5வது அத்தியாயம் 42வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற பொழுது, இன்ன அல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன், யாரை அல்லாஹு தஆலா நேசிக்கிறான்? நேராக நீதி செலுத்தக்கூடிய நீதிபதிகளை அல்லாஹு தஆலா நேசிக்கிறார். எந்த விடயமாக இருந்தாலும் பக்க சார்பு இல்லாமல் சரியாக நீதியை கடைபிடிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அவர்களை அல்லாஹு தஆலா நேசிக்கிறார். அதே போன்று மீண்டும் அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ரா 222 வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற பொழுது, வயுஹிப்புல் முத்தஹிரீன், பரிசுத்தவான்களை அல்லாஹு தஆலா நேசிக்கிறார். அதே போன்று சூரத்து ஆலி இம்ரான் 146 வசனத்திலே, வல்லாஹு யுஹிப்பு சாபிரீன், பொறுமையாளர்களை அல்லாஹு தஆலா நேசிக்கிறார். அடுத்த ஆலி இம்ரான் 159 வசனத்திலே, இன்னல்லாஹ யுஹிப்புல் முதவக்கிலீன், அல்லாஹு தஆலாவின் பக்கம் தமது பொறுப்புகளை எல்லாம் பொறுப்பு சாட்டி சார்ந்து இருக்கிறார்களே, தவக்குள் வைத்திருக்கிறார், அல்லாஹு தஆலாவின் மீது பக்கா தவக்குள் வைத்திருக்கிறார்களையா, அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது இன்னல்லாஹ யுஹிப்புல் முதவக்கிலீன், அப்படி அல்லாவின் பக்கம் முழுமையாக சார்ந்து இருப்பவர்களையும் அல்லாஹு தஆலா நேசிப்பதாக சொல்லிவிட்டு பிறகு அதே போன்று சொல்லும் பொழுது 2 222 வசனத்திலே, இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன், பச்சாதாபப்பட்டு பாவமீழ்ச்சி அல்லாவின் பக்கம் தேடக்கூடியவர்களையும் அல்லாஹு தஆலா நேசிப்பதாக சொல்கிறார். அப்ப அல்லாஹு தஆலாவின் நேசத்துக்கு உட்பட்டவர்கள் யார் யார் என்று அல்லாஹு தஆலா சொல்லிக் கொண்டு வருகின்றார். ஆரம்பத்திலே பார்த்தோம், பிறருக்கு தயவு காட்டக்கூடியவர்கள் அல்லாஹ்வின் நேசத்திற்குட்பட்டவர்கள், தக்வாவின் பக்கம் அதிகமாக கரிசனை உள்ளவர்கள் அல்லாஹு தஆலாவின் நேசத்துக்குட்பட்டவர்கள், நீதி செலுத்துகின்ற பொழுது சரியாக நீதியை கவனத்தில் கொள்ளக்கூடியவர்கள் அல்லாஹு தஆலாவின் நேசத்துக்குட்பட்டவர்கள், எப்பொழுதும் பரிசுத்தவான்களாக உளப்பரிசுத்தம், உடை பரிசுத்தம், உடல் பரிசுத்தம் என்ற எல்லா வகையான பரிசுத்தத்தையும் கடைபிடிக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் இருக்கிறார்களே, இவர்கள் அல்லாஹு தஆலாவின் நேசத்துக்கு உட்பட்டவர்கள். அதே போன்று பொறுமையை இல்லாத சந்தர்ப்பங்களில் கைப்பிடிக்கக்கூடியவர்கள் அல்லாஹு தஆலாவின் பாசத்தை சம்பாதித்துக் கொண்டவர்கள், எல்லா விஷயங்களிலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹு தஆலாவின் பக்கமே சார்ந்திருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் அல்லாஹு தஆலாவின் நேசத்தை சுவீகரித்துக் கொண்டவர்கள். அதே போன்று என்ன பாவம் செய்தாலும் அந்த பாவத்தை கண்டும் காணாமல் இருக்காமல் பச்சாதாபப்பட்டு அல்லாஹின் பக்கம் பாவம் மீழ்ச்சி பெறக்கூடியவர்களே இருக்கிறார்களே, இவர்களும் அல்லாஹு தஆலாவின் நேசத்தை சம்பாதித்துக் கொண்டவர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா இன்னொரு பிரிவினரையும் சொல்லுகிறான், அவர்களும் அல்லாஹு தஆலாவின் நேசத்துக்கு உட்பட்டவர்கள் என்று. அவர்கள் யார் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா சூரத்து சஃப் 61 அத்தியாயம் 4 வசனத்திலே சொல்லுகின்ற பொழுது, இன்னல்லாஹ யுஹிப்புல் லதீன யுகாதிலூன ஃபீ ஸபீலிஹி ஸஃபன் கஅன்னஹும் புன்யானுன் மர்சூஸ், ஒன்றோடு ஒன்று பின்னி கட்டப்பட்ட அந்த கட்டிடங்களைப் போல் ஒன்றாக நின்று எல்லாவற்றுக்கும் முகம் கொடுத்து அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று அறப்போர் செய்கிறார்களே, பின் முதுகு காட்டி ஓடாமல், புறமுதுகு காட்டி ஓடாமல், எதனையும் தாங்கிக் கொண்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று உயிரை கூட துச்சமாக வைத்து, புன்யானும் மர்சூஸ், ஒவ்வொரு கல்லும் ஒன்றுக்கு மேல் ஒன்று வைத்து நல்ல இறுக்கமாக பிணைப்பாக ஆக்கப்பட்டு ஒரு கட்டிடம் கட்டினால் அது அசையாமல் இருக்குமே, அதே போன்று நின்று இவர்கள் போராடுகிறார்களோ அந்த முஜாஹிதீன்கள், அந்த அறப்போர் தியாகிகளையும் அல்லாஹு தஆலா நேசிப்பதாக அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனில் சொல்கிறார். எனவே இந்த கடைசியாக நாங்கள் கூறிய இந்த அல்லாஹு தஆலாவின் நேசத்தை சுவீகரித்துக் கொண்டவர்களாக நாங்கள் ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா எம்மை அவனது கரத்தை கொண்டு படைத்தான், எம்மை படைக்கின்ற பொழுது அழகாக படைப்பாக படைத்தான், அதே போன்று மட்டுமல்லாமல் எமக்கு நிறைய ஆற்றல்களை தந்தான், எமக்கு இந்த உலகத்தையே வந்து வசப்படுத்தி தந்தான், நாம் இந்த உலகத்திலே வந்து வழி தவறி போகாமல் இருப்பதற்காக வேண்டி காலத்துக்கு காலம் தூதர்களை அனுப்பி கடைசியாக எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினான். இவை அனைத்தும் எதற்காக அல்லாஹு தஆலாவின் நேசத்தை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி. அந்த அல்லாஹு தஆலாவின் நேசம் யார் பக்கம் இருக்கிறது? அல்லாஹு தஆலாவை பட்டியல் போட்டு இருக்கிறான், அதனை இந்த இடத்திலே நாங்கள் கூறிக்காட்டினோம் சற்று முன்பு. அப்படிப்பட்டவர்களாக நாங்கள் மாற வேண்டும். இப்படிப்பட்டவர்களை அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான் என்று சொன்னால், தன்னிடம் இருக்கக்கூடிய மலாய்க்கா மார்க்கத்திலே பார்த்தீர்களா என அடியார்களை சிலாகித்து பேசுகிறான் அந்த இடத்திலே அல்லாஹு தஆலா. அதனை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கின்ற பொழுது, ஃபதுக்குரூனி அத்குருக்கும், ஃபதுக்குரூனி என்னை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள், அது குறுக்கும் உங்களை நான் ஞாபகப்படுத்துவேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இந்த ஞாபகம் யாரிடத்தில் அல்லாஹு தஆலா ஞாபகப்படுத்துகிறான் இமை பற்றி என்று சொன்னால், தன்னிடத்தில் இருக்கக்கூடிய மலாய்க்கா மார்க்கத்திலே அல்லாஹு தஆலா இமை பற்றி ஞாபகப்படுத்துகிறான், இமை பற்றி சிலாகித்து பேசுகிறான், இமை பற்றி அல்லாஹு தஆலா புகழுகிறான். சில தஃப்ஸீர் ஆசிரியருடைய கருத்துப்படி தனது அரசியை சுமந்திருக்கக்கூடிய அந்த பழம் பொருந்திய அந்த சிறந்த சிறந்த மலாய்க்கமார்களான அவர்களிடத்தில் அல்லாஹு தஆலா எம்மை பற்றி பேசுகிறார். புகாரி முஸ்லிமிலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், வமஜ்தமா கௌமும் ஃபீ பைத்தி மின் புயூதில்லாஹ், அல்லாஹு தஆலாவுடைய பள்ளிகளிலே மாளிகைகளிலே ஏதாவது ஒரு பள்ளியிலே எந்த ஒரு சிறிய சமூகமாவது ஒன்று கூடி அல்லது ஏதாவது ஒரு இடத்திலே அவ்வாறு ஒன்று கூடி இன்னொரு விவாதத்திலே வருகின்றது. அவர்கள் அல் குர்ஆனை பரஸ்பரம் கற்று அதனை பற்றி பேசி இவ்வாறு இருக்கக்கூடிய அந்த சமூகத்தை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா யாரிடத்திலே அவர்களை பார்த்து சிலாகித்து பேசுகிறார்? தன்னிடத்திலே இருக்கக்கூடிய மலாய்க்கமார்களை பற்றி. எனவே நாங்கள் அல்லாஹு தஆலா எம்மை கண்ணியப்படுத்தி இருக்கிறானே, இந்த கண்ணியத்தை எல்லாம் கவனத்தில் கொண்டு கீழே நாங்கள் குறிப்பிட்டது போன்று அல்லாஹு தஆலாவுடைய நேசத்துக்கு உள்ளானவர்களாக நாங்கள் ஆக வேண்டும். அப்படி ஆகிறோம் என்று சொன்னால்தான் அல்லாஹு தஆலா எம்மை பற்றி தனது மலாய்க்கமாரிடத்திலே சிலாகித்து பேசுவான். அப்படி பேசப்பட்டவர்கள் தான் சுவர்க்கத்தை சுவீகரித்துக் கொண்டவர்கள். இது அல்லாஹு தஆலா மனிதனுக்கு வழங்கிய அந்த கண்ணியம் மகத்துவம். இரண்டாவது என்ன? ஒரு மனிதன் தன்னை எவ்வாறு கண்ணியப்படுத்துவது என்பதனையும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது முதலாவதாக அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அந்த மனிதன் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது அறிவு ஞானமிக்கவனாக அவன் வாழ வேண்டும். வெறுமனே ஒரு மந்தையை போன்று அவன் இந்த உலகத்திலே வாழ்க்கையை கடத்திவிட்டு செல்லக்கூடாது. எதனையும் தேடி ஆராய வேண்டும், படிக்க வேண்டும், உத்வேகத்தோடு அவன் கல்வியை தேடி செல்ல வேண்டும் என்பதனை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கிய வசனத்திலே சொல்லுகிறானே. முதலாவது சொல்லப்பட்ட வசனம் எது? இக்ரா, கற்பீராக, ஓதுவீராக, படிப்பீராக. அறிவு இருந்தால்தான் சரியாக செயல்பட முடியும். ஞானம் இருந்தால்தான் அல்லாஹு தஆலாவை கூட அவன் விரும்புகின்ற விதத்தில் வழிபட முடியும். எனவேதான் அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்ந்தெடுத்து நபியாக தேர்ந்தெடுத்து விட்டு முதல் வசனமாக அந்த வசனத்தை இறக்குகிறான், இக்ரா, கற்பீராக, ஓதுவீராக, படிப்பீராக என்று. சூரத்து ஜுமர் 39வது அத்தியாயம் 9வது வசனத்திலே அல்லாஹு தஆலா மிக முக்கியமான ஒரு வசனத்தை சொல்கிறார், ஒரு கருத்தை சொல்கிறார் அந்த வசனத்திலே. குல், நபியே நீர் கூறுவீராக, அல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், கற்றவர்களும் கல்லாதவர்களும் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா? ஒரு நாளும் சமமாக மாட்டார்கள். அல்லாஹ் தஆலா கேட்கிறார், குல் நபியே நீர் கூறுவீராக, அல் யஸ்தவில்லதீன லா யஅலமூன, அல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா என்று கேட்பீராக, கூறுவீராக என்று அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார். எனவே மனிதன் இவ்வாறு கண்ணியத்தோடு படைக்கப்பட்ட மனிதன், இவ்வாறு சிறப்புகள் கொடுக்கப்பட்டு படைக்கப்பட்ட மனிதன் தன்னை அவன் அந்த கண்ணியத்தை பாதுகாத்துக் கொண்டவனாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். எனவே தன்னை அவன் சரியாக கண்ணியப்படுத்துகிறான் என்று சொன்னால் முதலாவதாக அவன் என்ன செய்ய வேண்டும்? கல்வியின் பக்கம் தனது கவனத்தை அவன் கொண்டு செல்ல வேண்டும். இந்த கல்விகளில் எல்லாம் சிறந்த கல்வி என்ன கல்வி? மார்க்க கல்வி. அதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது புகாரி இமாம் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள், மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், அல்லாஹு தஆலா யாருக்கு நலவை நாடுகிறானோ அவருக்கு மார்க்கத்தில் என்ன செய்வான்? தெளிவை கொடுப்பான், விளக்கத்தை கொடுப்பான். அப்ப அல்லாஹு தஆலா ஒருவனுக்கு நலவை நாடிவிட்டார் என்று சொன்னால் அவனுக்கு மார்க்கத்தில் தெளிவு கிடைக்கும், குர்ஆனை கற்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அவனுக்கு கிடைக்கும், வாய்ப்பு வசதிகள் அவனுக்கு கிடைக்கும். தெளிவாக அந்த குர்ஆனையும் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு வசதி சந்தர்ப்பம் எவனுக்கு கிடைக்கிறதோ அவன் அல்லாஹு தஆலாவினால் விரும்பப்பட்டவன், அல்லாஹு தஆலாவினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், நேசிக்கப்பட்டவன் என்பதற்கான அடையாளம். எனவே ஒரு மனிதன் தனது கண்ணியத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் முதலாவதாக அவன் அறிவு ஞானத்தை தேட வேண்டும். குறிப்பாக இஸ்லாமிய இறை கல்வியை நாங்கள் கற்பதற்கு மறந்துவிடக்கூடாது. இவ்வாறு கல்வியை கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் அவன் இந்த உலகத்திலே தம்பட்டம் அடித்துக் கொண்டு வாழாமல், அல்லாஹ்வும் அவனது தூதரும் விரும்பாத வகையில் வாழாமல், அவன் இரண்டாவது முறையாக இரண்டாவது விஷயமாக கவனத்தில் கொள்ள வேண்டும் என்னவென்று சொன்னால், அவன் இபாதத்து வணக்க வழிபாடுகளை சரியாக கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹு தஆலாவுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற விடயத்தில் மிகவும் பேணுதலாக இருக்க வேண்டும். இவன் அதிலே வந்து அளவு கடந்தும் சென்று விடக்கூடாது, மிகவுமே பொடுபோக்காக ஆகி சோம்பேறியாகவும் அவன் இருந்துவிடக்கூடாது. அல்லாஹு தஆலா தான் ரஸாக் என்பது தெரியும். அல்லாஹு தஆலா தான் ரஸாக் என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்ற அதே நேரத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த வாழ்வாதாரங்களை தேடி, ரிஸ்கை தேடி நாங்கள் புறப்பட வேண்டும். அதே போன்று மார்க்கத்தை பொறுத்தவரையில் நாங்கள் பின்பற்ற அல்லாஹ்வை வணங்குகிறோம் என்று நினைத்துக் கொண்டு நாங்கள் அளவு மீறிவிடம் செல்லக்கூடாது. அல்லது அல்லாஹு தஆலாவை நாங்கள் நேசிக்கின்றோம் என்று நினைத்தவர்களாக நாங்கள் வீட்டிலே அமர்ந்தும் கிடக்கக்கூடாது. எனவே நடுநிலையை கை கொண்டவர்களாக இஸ்லாம் எதனை எவ்வாறு செய்ய சொல்லியிருக்கிறதோ அதனை அவ்வாறு செய்வதற்கு நாங்கள் பழகி கொள்ள வேண்டும். அவ்வாறு நாங்கள் எமது வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா எமக்கு தந்த கண்ணியத்தை நாங்கள் பாதுகாக்கின்றோம் என்று தெரிந்து கொள்ள முடியும். அதே போன்று ஒரு மனிதனை பொறுத்தவரையில் தனக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய அந்த கண்ணியத்தை இன்னொரு வகையில் அவன் பாதுகாக்க வேண்டும். அதுதான் தனது உள தூய்மைக்காக வேண்டி அவன் போராடுவது, பாடுபடுவது, அதற்கான வழிகளிலே ஈடுபடுவது. அந்த உள தூய்மையை கெடுக்கக்கூடிய விடயங்களை விட்டும் அவன் தூரமாக இருக்க வேண்டும். உள்ளத்தை பொறுத்தவரையில் சைத்தான் எப்பொழுதுமே சூழ்ந்து கொண்டிருக்கிறான். சைத்தானுடைய வலை எப்பொழுதும் உள்ளத்தை நோக்கி வீசப்படுகின்றது. குறிப்பாக ஒரு மூமினை பொறுத்தவரையில் காபிரை விட அதிகமாக சைத்தானுடைய செயல்கள் இருக்கும். எனவே உள்ளத்தை பொறுத்தவரையில் அடிக்கடி தஸ்கியத்துன் நஃப்ஸ், உள தூய்மை, இந்த விடயத்தில் நாங்கள் கவனம் கொள்ள வேண்டும். உள்ளத்தை பொறுத்தவரையில் தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத சிந்தனையை தூண்டக்கூடிய விஷயங்கள், மனிதனுடைய உடலையே வந்து கெடுக்கக்கூடிய விஷயங்களை எமக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சிந்தனைகள், இவைகளை விட்டும் எமது உள்ளத்தை நாங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். எனவே தஸ்கியத்துன் நஃப்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த உலம் தூய்மையானது கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டிய மிக முக்கியமான அம்சமாகும். அவ்வாறு செயல்பட்டால் அல்லாஹு தஆலா எமக்கு நல்கிய அந்த கண்ணியத்தை நாங்கள் பாதுகாத்தவர்களாக ஆக முடியும். இதனை அல்லாஹு தஆலா 91வது அத்தியாயம் 9-10 வசனங்களில் சொல்லுகின்ற பொழுது கத் அஃப்லஹ மன் ஜக்காஹா வ கத் கஹாப மன் தஸ்ஸாஹா. கத் அஃப்லஹ மன் ஜக்காஹா, அந்த உள்ளத்தை எவன் தூய்மையாக ஆக்கிக் கொண்டானோ, பரிசுத்தப்படுத்திக் கொண்டானோ அவன் வெற்றி பெற்று விட்டான். அதனை துஷ்பிரயோகம் செய்தவன், அதனை தீய வழியின் பால் இட்டு சென்றவன், தீய விஷயங்களை கொண்ட உள்ளத்தை கருமையாக ஆக்கிக் கொண்டவனை பொறுத்தவரையில் அவன் தோல்வி அடைந்து விட்டான் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹு தஆலா எமக்கு நல்கி இருக்கக்கூடிய கொடையாக தந்திருக்கக்கூடிய அந்த கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் பல முயற்சிகள் எடுக்க வேண்டும். அல்லாஹு தஆலா எம்மை எவ்வாறெல்லாம் கண்ணியப்படுத்தினான் என்கின்ற அந்த பட்டியலில் நாங்கள் பார்த்த விஷயங்கள் இருக்கின்றதே, அவை அனைத்தும் எமது முயற்சி இல்லாமல் எமக்கு கிடைத்தவை. அல்லாஹு தஆலா தனது கரங்களினால் படைத்தார் என்று சொன்னால் இதற்காக வேண்டி ஏதாவது முயற்சி எடுத்தோமா? இல்ல. அல்லாஹு தஆலா எம்மை இந்த உலகத்திலே அழகிய தோற்றத்தில் படைத்தான் என்று சொன்னால் எமது முயற்சி ஏதாவது அங்கே சம்பந்தப்பட்டிருக்கிறதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி தூதராக அல்லாஹு தஆலா எமக்கு அனுப்பி வழிகாட்டி இருக்கிறார் என்று சொன்னால் எமது முயற்சிக்கும் எமது உழைப்புக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. ஆனால் ஒரு மனிதன் தனக்கு இருக்கக்கூடிய அல்லாஹு தஆலா வழங்கியிருக்கக்கூடிய கண்ணியத்தை பாதுகாக்கின்ற விடயத்தை பொறுத்தவரையில் அவனுடைய முழு முயற்சி தேவைப்படுகின்றது. அவன் அறிவு கற்பது சீனம் சென்றாயினும் சீறு கல்வியை கற்றுக்கொள் என்று சொல்லி பொதுவாக சொல்லுவார்கள். எவ்வளவு தூரமாக இருந்தாலும் திண்டித்து அந்த கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே கல்வியை கற்பது என்று சொன்னால் எமது முழுமையான முயற்சி தேவை. அதிலும் இஸ்லாமிய கல்வியை பொறுத்தவரையில் ஒரு பாரிய ஒரு முயற்சிக்கு பிறகுதான் அந்த இஸ்லாமிய கல்வியை தூய்மையாக கற்றுக்கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் நாங்கள் ஒரு அடி எடுத்து வைத்தோம் என்று சொன்னால், இஸ்லாத்தின் பக்கம் ஒரு அடி எடுத்து வைத்தால் ஷைத்தான் எம்மை இரண்டு அடி பின்னே இழுப்பான். நாங்கள் இரண்டு அடி எடுத்து வைத்தால் 5 அடிகள் எம்மை பின்னே இழுத்துக் கொண்டு செல்வான் ஷைத்தான். எனவே கடுமையான ஒரு போராட்டத்தின் மத்தியில் தான் இஸ்லாத்தின் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று எமது உள்ளத்தை நாங்கள் சுத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், தூய்மைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், தஸ்கியா பண்ண வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் எமது சொந்த முயற்சி தேவைப்படுகின்றது. எனவே எமக்கு அல்லாஹு தஆலா நல்கி இருக்கக்கூடிய இந்த கண்ணியத்தை பொறுத்தவரையில் அதனை பாதுகாக்கக்கூடிய அம்சங்களில் கூடுதலாக நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இது இரண்டாவது விஷயம். இந்த இரண்டாவது விஷயத்தை பொறுத்தவரையில் எம்மை நாங்கள் அல்லாஹு தஆலா தந்த அந்த கண்ணியத்தை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அமைப்பில் நாங்கள் வாழ்ந்தால், வழிபட்டால், எமது வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் தான் அல்லாஹு தஆலாவின் கண்ணியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே முதலாவதாக நாங்கள் குறிப்பிட்ட விஷயமானது இரண்டாவது குறிப்பிட்ட விஷயத்தோடு சம்பந்தப்பட்டு இருக்கிறது. இது இரண்டாவது விடயம். இதில் மூன்றாவது அம்சம் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதனானவன் ஒரு மனிதன் பிற மனித சகோதரனுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம். இதனை பொறுத்தவரையில் இந்த உலகத்தில் தனக்கு அடுத்தபடியாக இந்த மனித சமூகத்திலேயே தனக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய பிற மனிதர்களில் அதிகமாக கண்ணியப்படுத்துவதற்கு சிறந்தவர்கள் யார்? மனிதர்களை பொறுத்தவரையில் ஒரு மனிதன் மனிதன் என்கின்ற பிற மனிதனை கண்டிப்பாக கண்ணியப்படுத்த வேண்டும். இது மூன்றாவது அம்சம். இந்த மனிதனை பொறுத்தவரையில் தன்னை தவிர அனைத்து மனித பிறப்புகளிலும் அதிகமாக கண்ணியப்படுத்துவதற்கு, ஒருவன் பிறரை கண்ணியப்படுத்துவது என்று சொன்னால் அதிலே சிறந்தவர்கள் இருக்கிறார்கள். மிகவுமே மேல்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் யாரு? தன்னை பெற்ற வளர்த்த எமது பெற்றார்கள், தாய் தந்தையினர். இதனை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது சூரத்தில் இஸ்ரா 17வது அத்தியாயம் 23வது வசனத்திலே وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا. இதே போன்ற விடயங்கள் பல இடங்களில் அல் குர்ஆன் வருகின்றது. அதாவது அல்லாஹு தஆலாவை மட்டும்தான் வணங்கி வழிபட வேண்டும் என்பதனையும், பெற்றார்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் அல்லாஹு தஆலா தீர்ப்பாக ஆகி எழுதிவிட்டார். கண்டிப்பாக நடந்துதான் ஆக வேண்டும். நோ செகண்ட் சாய்ஸ். இரண்டாவது ஒன்றை தேர்வு செய்வதற்கு எமக்கு இடமே தராத அளவுக்கு அல்லாஹு தஆலா இந்த இரண்டு விடயங்களிலும் தீர்ப்பு எழுதிவிட்டிருப்பதாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். எனவே மனிதன் என்ற அடிப்படையில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்தவரையில் அவன் அதிகமாக கண்ணியப்படுத்துவதற்கு, அதிகமாக அன்பு செலுத்துவதற்கு தகுதியானவர்கள் பெற்றோர்கள். இதனை அல்லாஹு தஆலா இவ்வாறு சொல்லி காட்டுகிறார். அடுத்தபடியாக கண்ணியப்படுத்துவதற்கு தகுதியுடையவர்கள் யாரு? உற்றார் உறவினர்கள். வதில் குர்பா. அல்லாஹு தஆலா அந்த வசனத்தை ஆரம்பிக்கின்ற பொழுதும் வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹு தஆலாவை நீங்கள் வணங்கி வழிபடுங்கள், அவனுக்கு யாதொன்றையும் இணையாக ஆக்காதீர்கள் என்று சொல்லிக் கொண்டு வருகின்ற வசனத்தில் தான் வதில் குர்பா, நீங்கள் உங்களுடைய உற்றார் உறவினர்களோடும் நல்ல முறை நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா வலியுறுத்துகிறார். எனவே இந்த அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த கண்ணியம், இந்த மகத்துவமானது பல கோணங்களில் இன்று அலசி பார்க்க வேண்டிய மிக முக்கியமான அம்சமாகும். அதனால் தான் அல்லாஹு தஆலா ஒரே விஷயத்தை திருப்பி 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 பல தலைப்புகளில் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். பல வித்தியாசமான சூராக்களில் அத்தியாயங்களில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அடுத்தபடியாக பிற மனிதனுக்கு, பிற மனித சகோதரனுக்கு ஒரு மனிதன் கண்டிப்பாக கண்ணியம் செலுத்த வேண்டுமாக இருந்தால், பொதுவாக நாம் ஆரம்பத்திலே சொன்ன பெற்றார்கள், உற்றார் உறவினர்களை தவிர, நெருங்கிய உறவினர்களை தவிர மற்றவர்களை பொறுத்தவரை பொதுவாகவே இரண்டாக பிரிக்கலாம். முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள், அல்லாஹு தஆலாவை ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹு தஆலாவை நிராகரித்தவர்கள், இவர்களை பொறுத்தவரையில் இரண்டு பிரிவினரும் கண்டிப்பாக மதிக்கப்பட வேண்டியவர்கள். மனிதன் என்கின்ற அந்த மூலப்பொருளை மையமாக வைத்து, அந்த விடயத்தை மையமாக வைத்து மதிப்பதற்கு, கண்ணியம் செலுத்துவதற்கு தகுதியுடையவர்கள் முஸ்லிமை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான் இன்னமல் முஃமினூன இஹ்வா, நிச்சயமாக இறை விசுவாசிகளை பொறுத்தவரையில் அவர்கள் யாரு? சகோதரர்கள். இதில் இரண்டாம் இடத்துக்கிடம் கிடையாது. ஆனால் அதே நேரம் முஸ்லிம் அல்லாத ஒருவனை பொறுத்தவரையில், ஒரு யகூதியாக இருந்தாலும் கூட மனிதன் என்கின்ற வகையிலே கண்ணியப்படுத்துவதற்கு தகுதியானவன். அதற்கு ஆதாரம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை அமர்ந்திருக்கிறார்கள், ஒரு ஜனாசா கொண்டு செல்லப்படுகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நிற்கிறார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் சொல்கிறார்கள், யார் சொல்லல்லா, அது ஒரு யகூதியுடைய பூத உடல். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா சொல்லிட்டு அமர்ந்தார்களா? இல்ல. அப்பொழுது சொல்லுகிறார்கள், அவனும் ஒரு மனிதன் அல்லவா? எனவே மனிதன் என்பவன் முதலாவதாக கண்ணியத்துக்கு உள்ளானவன். அதனால் தான் அல்லாஹு தஆலா மனிதனை பொறுத்தவரையில் பல இடங்கள் பொதுவாகவே சொல்லி இருக்கிறார். நான் ஆரம்பத்தில் ஓதி காட்டிய வசனம் என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்? வலக்கது கர்ரம்னா பனி ஆதம். இந்த இடத்திலே ஆதமுடைய சந்ததியினர்களில் முஸ்லீம்களை மட்டும் கண்ணியப்படுத்தினேன் அல்லாஹு தஆலா சொல்லவில்லை, ஒட்டு மொத்தமாக சொல்லி காட்டுகிறார். வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய சந்ததியினர் அனைவரையும் ஒட்டுமொத்தமாக என்ன செய்திருக்கிறோம்? கண்ணியப்படுத்தி இருக்கிறோம். எனவே மனிதன் என்கின்ற அந்த வட்டத்துக்குள் யார் நுழைந்து விட்டாலும் அவன் கண்ணியத்துக்கு உள்ளானவன். அவர்கள் எவ்வாறான வகையில் எல்லாம் கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதனைத்தான் அல்லாஹு தஆலா கூறிய வசனங்களை மட்டும் தொகுத்து இந்த இடத்திலே உங்களுக்கு நாங்கள் பகுத்து தந்திருக்கிறோம். இப்ப அடுத்தபடியாக இந்த மூன்று பிரிவுகளையும் ஒரு பக்கத்தில் நாங்கள் வைத்துவிட்டு இன்னொரு விடயத்துக்கு வருவோம். அதாவது தக்ரீமுல் மர்அ, பெண்ணுக்கு இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய கண்ணியம். இந்த கண்ணியத்தை பொறுத்தவரையில் நாங்கள் இப்பொழுதும் வாசிக்கக்கூடிய வசனங்கள் தான். இருந்தாலும் ஒரு சற்று வித்தியாசமான கோணத்தில் சில சந்தர்ப்பங்களில் அந்த வசனங்களை நாங்கள் அணுக கடமைப்பட்டிருக்கிறோம். அதுல முதலாவது பாருங்க, ஒரு பெண்ணை பொறுத்தவரையில அவருடைய உயர், ஒரு பெண் என்றாலே இஸ்லாத்திலே கண்ணியமிக்கவன். பெண் என்று சொன்னால் இஸ்லாம் அவளுக்கு கொடுத்த கண்ணியத்தை போன்று உலகத்தில் வேறு எந்த மதங்களும் கண்ணியம் கொடுக்கவில்லை. ஆரம்ப கடந்த கால நாகரிகங்களை வரலாற்றை நாங்கள் புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் பெண்ணுக்கு ஆன்மா இருக்கிறதா இல்லையா என்று மனிதன் ஆராய்ச்சி செய்தார், சிந்தனை செய்தார். சில கிறிஸ்தவ திருச்சபைகள் இவள் பெண் மனிதனா, மனித படைப்பா இல்லையா என்று அவர்கள் ஆலோசனை கூட்டம் நடத்தினார்கள். பெண் என்பவள் அவளும் மனிதன், மனித படைப்பு தான். இருந்தாலும் ஆணுக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்து அவளுக்கு கிடையாது. ஆணுக்கு பணிவிடை செய்வதற்காக வேண்டித்தான் அவள் படைக்கப்பட்டாள் என்று சில சமூகங்கள் தீர்ப்பு கொடுத்தது. இப்படி பெண்ணை மனிதனா என்று சிந்தித்த சந்தர்ப்பத்தில் தான் இஸ்லாம் வந்து பெண் என்பவள் ஆணுக்கு நிகரானவள், பெண்ணுக்கு பெண் என்பவள் இஸ்லாத்தில் உயர்ந்த மட்டத்தில் இருக்கக்கூடியவள் என்று முழு அந்தஸ்தையும் உலக வரலாறு காணாத ஒரு கொடையையும் கொடுத்தது இஸ்லாம் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே பெண்கள் எப்படி நடத்தப்பட்டார்கள்? பெண்கள் என்றால் இந்த உலகத்திலே ஒரு சாபக்கேடு என்கின்ற நிலைமைதான் அங்கே இருந்தது. அதனால் தான் பெண் குழந்தை பிறந்தால் என்ன செய்வார்கள்? உயிரோடு கொண்டு புதைத்து விடுவார்கள். ஒரு பெண் குழந்தை பிறந்து விட்டதா, சாபக்கேடு எனக்கு வந்து விட்டது என்று நினைக்கக்கூடியவனாக அன்றைய கால மக்கள் இருந்திருக்கிறார்கள். அதனை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது பெண் என்றாலும் அவருடைய உயிர் முதலாவதாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதனை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிறார். எதற்காக இப்படியான விஷயங்களை அல்லாஹு தஆலா சொல்ல வேண்டும்? வெறுமனே ஒரு கதை வாசித்து விட்டு செல்வது போன்ற ஒரு உணர்வோடு அல் குர்ஆனை படிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியா இல்லை? அல்லது கடந்த கால வரலாற்றை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு வரலாற்று கருத்தை திணிப்பது போன்ற ஒரு அம்சத்தில் அல்லாஹு தஆலா இந்த விஷயங்களை சொல்லி இருக்கிறானா? இல்லை, படிப்பினை பெறுவதற்காக. எனவே பெண் என்பவள் முதலாவதாக அவருடைய உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும், அவருடைய உயிர் மதிக்கப்பட வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா சூரத்து தக்வீர்ல 8வது 9வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், உயிரோடு புதைக்கப்பட்ட அந்த பெண் குழந்தைகள் நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவார்கள், என்ன குற்றத்திற்காக, என்ன தவறுக்காக அவர்கள் உயிரோடு புதைக்கப்பட்டார்கள் என்று நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா கேட்பான் என்கின்றதனை சொல்லிவிட்டு, பெண் என்றாலும் அவளுடைய உயிர் அநியாயமாக பறிக்கப்படக்கூடாது, பெண் என்கின்ற காரணத்திற்காக அவள் கண்ணியமிக்க கண்ணியம் இல்லாதவள், கண்ணியம் அற்றவள் கிடையாது என்கின்ற சிந்தனை கலைந்தறிபவனாக அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலமாக ஒரு பெரும் தத்துவத்தை அல்லாஹு தஆலா இங்கு உணர்த்துகிறார். எதற்காக வேண்டிய அந்த பெண் குழந்தை உயிரோடு புதைக்கப்பட்டால், கொல்லப்பட்டால் அல்லாஹு தஆலா கேட்கிறார். எனவே பெண்ணை பொறுத்தவரையில் அவள் இஸ்லாத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவள், மிக உயர்ந்த கண்ணியத்தோடு பாதுகாக்கப்பட வேண்டியவள் என்பதனை இதிலே நாங்கள் கவனிக்கிறோம். அதே போன்று ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் அவருடைய கண்ணியம் எந்த அளவுக்கு எல்லாம் இஸ்லாத்திலே பாதுகாக்கப்பட்டிருக்கின்றதால், அவளுடைய வணக்க வழிபாடுகளை பொறுத்தவரையில் முழுமையான அனுமதி அவளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். வணக்க வழிபாடு விடயங்களில் நன்மையான விடயங்களை மேற்கொண்டு அதன் மூலமாக அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய அந்த கொடைகள், நன்மைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய அம்சங்களை பொறுத்தவரையில் அவளுக்கு எந்த விதமான வரையறைகளும் இருக்கக்கூடாது. இஸ்லாம் விதிக்கின்ற வரையறைகளை தவிர ஒரு புருஷனோ ஒரு ஆண்மகனோ எவனும் வந்து பெண்கள் விடயத்தில், மார்க்க விஷயத்தில், வணக்க வழிபாடு விஷயத்தில் அவர்களாக எந்த வரையறைகளையும் விதிக்கக்கூடாது என்று எமக்கு இஸ்லாம் சொல்லுகிறது. இதனை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் எந்த இடத்திலும் குறிப்பிடாத விதமாக வித்தியாசமாக ஆண்களோடு சேர்த்து 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 வந்து பெண்களையும் அல்லாஹு தஆலா ஒரு அத்தியாயத்தில் சொல்கிறார். சூரத்துல் அஹ்சாப் 33வது அத்தியாயம் 35வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான் பாருங்கள், இன்னல் முஸ்லிமீன் வல் முஸ்லிமாத், நிச்சயமாக முஸ்லிமான ஆண்களும் முஸ்லிமான பெண்களும், வல் முஃமினீன் வல் முஃமினாத், ஈமான் கொண்ட விசுவாசம் கொண்ட ஆண்களும் விசுவாசம் கொண்ட பெண்களும், வல் கானிதீன் வல் கானிதாத், இறைச்சமாக அல்லாஹ் பயந்து நடக்கக்கூடிய ஆண்களும் அப்படிப்பட்ட பெண்களும், வஸ்ஸாதிகீன் வஸ்ஸாதிகாத், உண்மை பேசக்கூடிய ஆண்களும் உண்மை பேசக்கூடிய பெண்களும், வஸ்ஸாபிரீன் வஸ்ஸாபிராத், பொறுமையை கை கொள்ளக்கூடிய ஆண்களும் பொறுமையை கை கொள்ளக்கூடிய பெண்களும், வல் ஹாஷிஈன் வல் ஹாஷிஆத், இறை அச்சத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய ஆண்களும் இறை அச்சத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய பெண்களும், வல் முத்தசத்திகீன் வல் முத்தசத்திகாத், தானம் கொடுக்கக்கூடிய ஆண்களும் அப்படிப்பட்ட பெண்களும், வஸ்ஸாயிமீன் வஸ்ஸாயிமாத், நோன்பு நோக்கக்கூடிய ஆண்களும் நோன்பு நோக்கக்கூடிய பெண்களும், வல் ஹாஃபிதீன் ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிதாத், மர்ம உறுப்புகளை பாதுகாக்கக்கூடிய ஆண்களும் மர்ம உறுப்புகளை பாதுகாக்கக்கூடிய பெண்களும், வஸ்ஸாகிரீன் அல்லாஹ கதீரா வஸ்ஸாகிராத், அல்லாஹு தஆலாவை அதிகமாக ஞாபகம் ஊட்டக்கூடிய ஆண்களும் அல்லாஹு தஆலாவை அதிகமாக ஞாபகம் ஊட்டக்கூடிய பெண்களும் என்று அல்லாஹு தஆலா எதற்காக இவ்வாறு சொல்லிக் கொண்டு வருகின்றார். பெண்கள் என்று சொன்னால் அவர்கள் இரண்டாம் தரத்தில் உடையவர்கள், இரண்டாம் தரத்துக்கு தாழ்த்தப்பட வேண்டியவர்கள் அல்ல, ஆண்களுக்கு நிகரானவர்கள், ஆண்கள் செய்வது போன்ற அனைத்து விடயங்களை மேற்கொள்ளக்கூடியவர்கள். இவர்களை பொறுத்தவரையில் அஅத்தல்லாஹு லஹும், இப்படிப்பட்ட ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இரண்டு பேருக்கும் சமமான அந்தஸ்தை கொடுத்த அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மஃஃபிரதன் வ அஜ்ரன் அஸீமா, அவர்களுக்கு பாவ மன்னிப்பையும் பாரிய கூலியையும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கிறார். இதன் மூலமாக என்ன தெரிகின்றது? இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த கண்ணியம் எப்படிப்பட்டது என்பதனை இந்த குர்ஆன் வசனங்கள் மூலமாக நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். எனவே இஸ்லாம் மனிதனை கண்ணியப்படுத்துவது போன்று வேறு எந்த மதமும் கண்ணியப்படுத்தவில்லை. பெண்களை பொறுத்தவரையில் இஸ்லாம் வழங்கிய அந்த அந்தஸ்தை போன்று வேறு எந்த மதங்களும் அந்தஸ்து கொடுக்கவில்லை என்பதனை இதன் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். அதே போன்று பெண்களை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா தனியாக அவர்களை மட்டும் மையமாக வைத்து சில விஷயங்களை அல்லாஹு தஆலா நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். அதில் ஒன்றுதான் என்ன, நல்ல முறையில் அவர்களோடு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும், நல்ல முறையில் நீங்களோடு நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா 65வது அத்தியாயம் சூரத்து தலாக்கிலே 2வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். இது மட்டுமா? உலகத்தில் எந்த மதமும் கொடுக்காத தனியோர் சிறப்பை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. அது என்ன? ஒரு கணவன் இறந்து விட்டார், அவன் விட்டு செல்லக்கூடிய அந்த சொத்துக்களை பொறுத்தவரையில் ஆண் குழந்தைகள் ஆண்களுக்கு மட்டும் பங்கு என்று அல்ல, மாறாக பெண்களுக்கும் அதிலே வந்து சொத்துரிமை இருக்கிறது. அது எந்த வகையிலே சார்ந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, தாயாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பெண் மக்களாக இருந்தாலும் சரி, பெண் சகோதரிகளாக இருந்தாலும் சரி, அனைவருக்குமே ஒருவன் விட்டு செல்லக்கூடிய அந்த சொத்திலே வந்து வாரிசு உரிமை இருக்கிறது, பங்கு இருக்கிறது. இதனை எங்காவது எந்த மதமாவது சொல்லி இருக்கிறதா? எப்படியாவது அவளுக்கு போய் சேராமல் அதனை ஆண்கள் பக்கமே இழுத்து செல்லக்கூடியவர்களாகவும் மதங்களாகவும் தான் ஏனைய மதங்களும் ஏனைய சிந்தனாவாதிகளும் இருக்கிறார்களே தவிர, இஸ்லாத்தை போன்று நீதியாக எல்லா விடயங்களையும் சொல்லக்கூடிய எந்த ஒரு வேத புத்தகத்தையும் மார்க்கத்தையும் பார்க்கவே முடியாது. சுபஹானல்லாஹ், இப்படி எல்லா விஷயங்களிலும் எங்கெங்கெல்லாம் வந்து ஆழ்ந்து மனிதன் என்கின்றவன் கவனிக்கப்பட வேண்டுமோ அங்கையெல்லாம் சென்று இஸ்லாம் அவனை கவனித்து கண்ணியப்படுத்தி இருக்கிறது. இதே போன்று கடைசியாக ஒரு விடயத்தை இந்த இடத்தில் ஞாபகம் ஓட்டி இன்றைய இந்த உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் நினைக்கிறேன். அது என்னவென்று சொன்னால், ஒரு இஸ்லாமிய சமூகம் இருந்தால், ஒரு இஸ்லாமிய நாட்சி ஒரு நாட்டிலே நடந்தால் அங்கு என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு மத்தியிலே வாழக்கூடிய ஒப்பந்த அடிப்படையில் வாழக்கூடிய முஸ்லிம் அல்லாத சிறுபான்மையினர் இருப்பார்கள். பெரும்பாலான நாடுகளிலே வந்து ஒப்பந்த அடிப்படையில் வாழக்கூடிய அந்த ஜிஸ்யா வரி செலுத்தி கொண்டு வாழக்கூடிய முஸ்லிம் அல்லாத சிறு பான்மையை சேர்ந்த சிலர்கள் வாழ்வார்கள். இவர்களை பொறுத்தவரையில் அவர்களை கண்டிப்பாக நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களை மதிக்க வேண்டும் என்று சொல்லி அல் குர்ஆனும் சொல்லுகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லுகிறார்கள். அல் குர்ஆனை பொறுத்தவரையில் சூரத்துல் ஹுஜுராத் 13வது வசனத்தை நீங்கள் பாருங்கள், அல் குர்ஆன் இருக்கிறது, புரட்டி பாருங்கள். அல்லாஹு தஆலா என்ன சொல்லுவோம், யா அய்யுஹன் நாஸ், ஓ மனிதர்களே, இன்னா கலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்ஸா, உங்களை நாங்கள் ஒரு ஆணிலிருந்தும் ஒரு பெண்ணிலிருந்தும் படைத்தோம், உங்களுக்கு மத்தியிலே குழுவினரையும் கோத்திரங்களையும் நாங்கள் ஏற்படுத்தினோம். எதற்காக? நீங்கள் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று வித்தியாசப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டிய இல்லை. எதற்காக? லிதாரஃபு, ஒருவரை ஒருவர் நீங்கள் அறிந்து கொள்வதற்காக. உங்களிலே சிறந்தவர்கள் கோத்திர அடிப்படையில் கிடையாது, குடும்ப அடிப்படையில் கிடையாது, கலர் நிற அடிப்படையிலே கிடையாது. மாறாக இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த அந்தஸ்துள்ளவர், மிகவும் மதிக்கப்படக்கூடியவர் யாரு? தக்வா உள்ளவர் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது, இந்த ஒப்பந்த அடிப்படையிலே முஸ்லீம் சமூகத்திலே வாழக்கூடிய சிறுபான்மையினராக வாழக்கூடிய முஸ்லீம் அல்லாதவர்களை பொறுத்தவரையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள்? மன் கத்தல முஆஹதன், இவ்வாறு ஒப்பந்த அடிப்படையிலே ஒரு இஸ்லாமிய சமூகத்துக்கு மத்தியில் வாழக்கூடிய ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருவனை ஒருவன் கொன்றுவிட்டால், லம் யரஹ் ராயிஹத்தல் ஜன்னா, அவன் சுவர்க்கத்தின் வாடையை கூட நுகர முடியாது. எவ்வளவுதான் நன்றாக தொழக்கூடியவனாக இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் நோன்பு நோக்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் நல்ல அறங்களிலே வந்து கவனம் செலுத்தக்கூடியவனாக இருந்தாலும் சரி, அவன் ஒப்பந்த அடிப்படையிலே வாழக்கூடிய ஒருவனை எக்காரணம் கொண்டும் அவன் கொலை செய்ய முடியாது. எனவே அவனுடைய உயிரை பாதுகாப்பது இந்த முஸ்லீம்கள் அனைவருக்கும் கடமை என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ் மூலமாக எமக்கு சொல்லுகிறார்கள். அவன் ஒருபொழுது அப்படி யாராவது கொன்றுவிட்டால், அநியாயமாக அவனை கொலை செய்து விட்டால், சுவர்க்கத்தின் வாடையை கூட அவனால் நுகர முடியாது. சுவர்க்கத்தின் வாடையை பொறுத்தவரையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்ன ரீஹா, அந்த சுவர்க்கத்தின் வாடையானது, யூஜது மின் மஸீரத்தி அர்பஈனா ஆமா, சுவர்க்கத்தின் அந்த நறுமணம், அந்த வாசம், அந்த வாழையானது எவ்வளவு தூரத்துக்கு இருக்கும் என்றால், 40 வருட கால தூரத்துக்கு அது இருக்கும். அப்ப இவ்வளவு தூரத்துக்கு வீசக்கூடிய அந்த வாடையை கூட இவனால் நுகர முடியாது. இஸ்லாத்தை பாருங்கள், எவ்வளவு கண்ணியப்படுத்தி இருக்கிறது. மனிதன் என்று சொன்னாலே கண்ணியத்துக்குள்ளானவன் என்பது இதன் மூலம் எமக்கு தெளிவாகிறது. எனவே மனிதனுடைய கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும். அவனுடைய கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டுமாக இருந்தால், குறிப்பாக ஒரு மூமினை பொறுத்தவரையில், ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவனுடைய கண்ணியம் இப்போது பாதுகாக்கப்பட்டதாக அமையும் என்று சொன்னால், அவன் அல்லாஹு தஆலாவுடைய நேசத்தை சுவீகரித்தவனாக மாறினால் மட்டும்தான். எனவே அல்லாஹு தஆலாவுடைய பாசத்தை, அவனது நேசத்தை, அவனது அன்பை நாங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டுமாக இருந்தால், அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான், யார் யாரெல்லாம் அல்லாஹு தஆலாவின் அன்புக்கு உட்பட்டவர்கள், நாங்கள் ஆரம்பத்திலே பட்டியல் போட்டு காட்டினோம், பிறரோடு தயவாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள், எந்நேரத்திலும் அல்லாஹு தஆலாவை பயந்தடக்கக்கூடியவர்கள், நீதி செலுத்துவதாக இருந்தால் சரியாக நீதி அல்லாஹ்வுக்கு பயந்து செலுத்தக்கூடியவர்கள், எல்லா நிலைமைகளிலும் சுத்தத்தோடு இருக்கக்கூடியவர்கள், பரிசுத்தவான்களாக காட்சி தரக்கூடியவர்கள், எல்லா விஷயங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் பொறுமையை கைகொள்ளக்கூடியவர்கள், எதுதான் நடந்துவிட்டாலும் எல்லா விடயத்திலும் அல்லாவின் மீது தவக்குள் வைக்கக்கூடியவர்கள், அவன் பக்கமே சார்ந்திருக்கக்கூடியவர்கள். நாங்கள் மனிதன்கின்ற அடிப்படையில் ஏதாவது தவறு செய்வோம், தவறுகளை இப்போம், எமக்கு நிறைய தவறுகள் வந்து கொண்டே இருக்கும், இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் தவறோடு வாழ்ந்து தவறோடு மன்னிக்கக்கூடியவர்களாக இல்லாமல், அல்லாஹு தஆலாவின் பக்கம் பச்சாதாபப்பட்டு நாங்கள் மீண்டு பாவ மீட்சி பெறக்கூடியவர்களாக இருந்தால், இப்படிப்பட்டவர்களை அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? நேசிக்கிறான், விரும்புகிறான். எனவே எமது கண்ணியம் அல்லாஹு தஆலாவின் நேசத்தோடு சம்பந்தப்பட்டது. அல்லாஹு தஆலா உயர்ந்த கண்ணியத்தை எமக்கு தந்திருக்கிறான், நாங்கள் அதனை கால் தூசிக்கும் பெருமதி இல்லாததாக ஆக்காமல் உண்மையான கண்ணியம் பாதுகாக்கப்பட்டு இம்மையிலும் கண்ணியம் உள்ளவர்களாக வாழ்ந்து நாளை மறுமையிலும் அல்லாஹு தஆலாவின் கண்ணியத்தோடு எமது கண்ணியமும் சேர்ந்து அந்த இடத்திலே சுவர்க்கத்தை பரிசாக பெற்று தருவதற்கு எமது செயல்கள் எம்மை கொண்டு செல்ல வேண்டும். எனவே எமது செயல்களை நல்ல செயல்களாக ஆக்க நாங்கள் பழகிக் கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் அல்லாஹ்வுக்கு பயந்து வாழக்கூடியவர்களாக மாறுவதற்கு நாங்கள் தலைப்பட வேண்டும். எனவே குர்ஆனை படியுங்கள், ஹதீஸை படியுங்கள் என்கின்ற வலிமையான இந்த உபதேசத்தோடு எனது இன்றைய உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். வாஹர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேசிய தலைப்பில்